திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
உருவும் பல உயிராய் வல்ல நந்தி தெருவம் புகுந்தமை தேர்வுற நாடில் புரிவளை கைச்சியம் பொன்னணி மாதை மருவி இறைவன் மகிழ்வன மாயமே என்று சொல்லுகின்றார். அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, எல்லா உயிருக்குள்ளையும் இறைவன் வந்து நீக்கமர இருக்கின்றார். அவர் வந்து என்ன செய்கின்றார், உலா போந்தார். அவர் எதுக்காக உலா போந்தார் அப்படின்றது, அதாவது இறைவன் வந்து அனைத்து உயிர்களையும் வடிவாக கொண்டு விளங்குவத ஆராய்ந்து பார்த்தால் உமையோடு கூடி கழிப்பது எல்லாமே மாயந்தான் அப்படிங்கிறது புரியும். அவரே உயிர்கள் யாவுமாக இருக்கும்போது உமையோடு கழிப்பதற்கு அங்கு ஒன்றுமே இல்லை அவருக்கு. ஆக இவங்க ரெண்டு பேரும் கூடி மாயையை கலக்க அதுல இருந்து சொற்பிரபஞ்சமும் பொருள் பிரபஞ்சமும் உண்டாகின்றது என்பதை நமக்கு அழகாக, மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் கூடி இருக்காங்கன்னு இந்த புராணங்கள் சொல்லுது நிறைய, இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே மாயந்தான். சரி, அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடிஞ்சாதானே திருப்பி கூடணும். அதனால அவர்கள் இருவரும் எப்போதும் தாதானியமாக இருப்பார்கள் என்ற விஷயங்கள்லாம் நமக்கு பொதுவாக இதெல்லாம் தெரியாது, சித்தாந்தம் படித்தால்தான் தெரியும். ஆக அந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு அழகாக பதிவு செய்துள்ளார். அவர் பல்லுயிரிலையும் இருக்கின்றார் இந்த பரம்பொருள் என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார். அதற்கு அடுத்தபடியாக, மாயம் புணர்க்கும் வளர்ச்சடையான் அடி தாயம் புணர்க்கும் சலநதி அமலனை காயம் உணர்க்கும் கலவியுள் மாசத்தி ஆயம் உணர்க்கும் அவ் யோனியுமாமே என்று. சுவாமியும் அம்பாளும் மாயையை கொண்டு உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு திருவுள்ளம் கொண்ட போது அங்கு அவர்கள் நிற்கக்கூடிய நிலை வேறுபாட்டினை இங்கனம் நமக்கு உணர்த்துகிறார். இந்த மாயையை கூட்டி வைக்கக்கூடிய வளர்ச்சடையனாகிய சிவபெருமான் வந்து தன் திருவடியோட சம்பந்தத்தை உண்டு பண்ணக்கூடிய கங்காதர மூர்த்தியை சக்தி வந்து, அதாவது சக்தியும் சிவமுமா திருமேனி கொண்டு நமக்கு ஆன்மாக்களுக்கு வினைக்கு ஈடாக உடலோடு பொருந்துவதற்கு அந்த முதற் காரணத்தை கூட்டுவிக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக ஆன்மாக்களை இங்கனம் மாயையோடு கூட்டி வைக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி செய்வது திருவடி சேர்க்கையாகிய அருளலுக்காகத்தான் அது என்று நமக்கு அழகாக இதிலே எடுத்து காட்டுகின்றார். சரி, அந்த திருவடி சேர்க்கை ஊட்ட வல்லவன் என்பதைத்தான் அடிதாயம் புணர்க்கும் சலநதி அமலன் என்று சொல்லுகிறார். ஆக அம்பாள் வந்து அம்பாளும் சுவாமியுமாக சேர்ந்து நமக்கு மாயையாகிய முதற் காரணத்தோடு கூட்டுவித்து நமக்கு இந்த உடலோடு பொருந்த வைக்கின்றார்கள். எதற்காக என்றால் திருவடியை அடையும் பொருட்டு. இல்லைன்னா இந்த ஆன்மா கேவல நிலையில இருந்தா அதுக்கு என்ன அனுபவம் கிடைக்க முடியும். ஆகையால் இங்கனம் அவர்கள் செய்கின்றார்கள் என்று அரிய சித்தாந்த கருத்தை நமக்கு இந்த பாடலிலே உணர்த்தியுள்ளார். உணர்ந்தொழிந்தேன் அவன் நாமங்கள் ஈசனை உணர்ந்தொழிந்தேன் புவனாபதியாரை அணைந்தொழிந்தேன் எங்கள் ஆதி தன் பாதம் பிணைந்தொழிந்தேன் தன் அருள் பெற்றவாறே என்று சொல்லுகின்றார். அதாவது சிவப்பெரும்பொருள் தான் எம்மோட இறைவன், அவனே நாம். அதை உணர்ந்து கொண்டு நாம் என்பதை நான் ஒழிந்தேன், அதை நான் விட்டுட்டேன், அந்த பரம்பொருளோடு கூடி அவர் வசமா ஆகிவிட்டேன், அதாவது இரண்டர கலந்து விட்டேன், அவரை அந்த புவனாபதியாரை அணைந்ததால் பரவசமானேன் என்று சொல்லுகின்றார். அந்த நிலையில மல மயக்கங்கள்லாம் வினை தொடர்புகள் பந்த பாசங்கள் எல்லாம் விரைந்து ஒளிந்தது இல்லையா, அதனால நான் ஒரு நல்ல நிலையை அடைந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆக என்னுடைய ஆதியாகிய சிவபெருமான் அவருடைய சீபாதங்களை சேர்ந்து தாடலை தாழ் தலை, அவருடைய தாள்கள் நம்முடைய தலை ரெண்டும் பிரிக்க முடியாத அளவுக்கு தாடலை தாளிலே தலையை வைத்து அவர் அருள் பெற்று அங்கனம் நாம் உய்யக்கூடிய ஒரு நிலையை இந்த பாடலிலே நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அவன் நாம் உணர்ந்து ஒளிந்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சோபான கிரமமாக நமக்கு என்ன விளைகிறது என்பதை சொல்லுகிறார். அறியப்படக்கூடிய பொருள் என்னது, சிவம். அறிபவர்கள் யாரு, நாம். இதை உணர்ந்து சிவப்பரம்பொருளோட மேலான நிலையையும் ஆன்மாக்களோட இழி தகைமையையும் சிவபெருமான் அருளால் உணர்த்த, அவன் அருளால் அதை உணர்த்த உணர்ந்து அவருடைய அருள் வியாபகத்துக்குள்ள ஏகதேசியாக இருத்தலை தெளிந்து இந்த தன்முனைப்பு இல்லாது ஒளிந்தது. எவ்வளவு ஒரு அரிய நிலை பாருங்க, அருமையான ஒரு நிலைக்கு நம்மை இட்டு செல்கிறது என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. ஈசன் என்றால் எல்லாவற்றையும் நம்மை எல்லாம் உடைமையாக உடையவன், எங்கள் ஈசன் என்ன நம்ம எல்லாரையும் அனாதியே உடைமையாக உடையவர் அப்படிங்கிறத அழகாக சொல்லி நமக்கு அந்த அனுபவங்கள் சோபான கர்மமாக விளைவதை படிப்படியாக வருவதை அழகாக இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தியுள்ளார். பெற்றாள் பெருமை பெரிய மனோன்மணி, நற்றாள் இறைவனே நற்பயன் என்பர் கற்றான் அறியும் கருத்தறிவார்கட்கு பொற்றாள் உலகம் புகழ் தனியாமே என்று ஒரு அருமையான பாடல். பெரிய மனோன்மணி, அதாவது சக்திகளில் எல்லா சக்தி பல வகையா பேர் சொல்றோம், எல்லாவற்றிலும் உயர்ந்தவள் மனோன்மணி, மகாசக்தி, அவள் பெருமை பெற்றவள். நற்பலன்களெல்லாம் அருளக்கூடிய நல்ல திருவடிகளை உடைய இறைவன், இறைவனுடைய திருவடி தான் நற்பயன் நமக்கு. அந்த திருவடி ஞானத்தை என்ன சொல்லியிருக்கு, அதாவது கற்றான் அறியும் கருத்தினை அறிவார்கட்கு, திருவடி சம்பந்தமான கல்வியை கற்றவன் அவன் அறியக்கூடிய கருத்து என்னது. இவ்வளவு தூரம் ஞான நூல்களை ஏன் படிக்கிறோம்னா, நம் செயலாவது ஒன்றுமே கிடையாது, எல்லாம் இறைவன் செயல்தான், எல்லாம் எமையாளும் ஈசன் செயல் அப்படின்னு ஔவைப்பாட்டி சொன்னதுதான். ஆக அதை சொல்லி திருவடியாகிய முக்தி உலகம் அடைவதற்கு தனித்த இடம் எது, திருவடிதான் அப்படிங்கிறத நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தை வந்து அடைக்கலத்தானமாக அடைதல் தான் ஒப்பற்ற நிலை அப்படின்னு நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆக ஒப்பற்ற புகலிடம் எது என்றால் இறைவன் இறைவியுடைய திருவடிதான் என்று நமக்கு உணர்த்துகின்றார். தனி நாயகன் தன்னோடு என் நெஞ்சம் நாடி இனியார் இருப்பிடம் ஏழு உலகென்பர் பனியான் மலர்ந்த பைம்போது கையேந்தி கனியாய் நினைவதன் காரணம் அம்மையே என்று சொல்கிறார். இப்ப பராசக்தி எப்படி இருக்கிறா அப்படின்னா, குளிர்ச்சியோடு நல்ல பனி இல்லையா, குளிர்ச்சியோடு மலர்ந்த தாமரை போதுகளை கையில ஏந்தி கொண்டு ஒப்பற்ற சிவப்பரம்பொருளோடு அடியன் மனத்தை விரும்பி இனியனாக வீற்றிருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய இறைவனுடைய இருப்பிடம் ஏழு உலகம், அதற்கு அப்பாலும் சொல்லுவாங்க. அம்பாள் எப்படி இருக்காளா, போது கையேந்தி கையில மலரை ஏந்தி கொண்டு இருக்கின்றாள் என்று சொல்லுகின்றார். ஆக ஏழு உலகம் இனிக்க கனியாக இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களை தமக்கு மட்டும் கனியாக நினைவதன் காரணம் என்ன, கனியாய் நினைவதன் காரணம் என் அப்படின்னு அம்பாளை பார்த்து கேட்கிற மாதிரி அழகாக இந்த பாடலிலே ஒரு கருத்தினை நமக்கு கூறியுள்ளார். ஆக அவர் எங்கெங்கயோ இருக்கான்னு சொன்னாலும் அந்த ஒப்பற்ற பெருந்தலைவனான சிவபெரும்பொருள் என் உள்ளத்தில் தான் விரும்பி எழுந்தருள் இருக்கின்றார். அவரோடு மலர்களை ஏந்திய கரத்தை உடைய அம்பாளும் உள்ளே இருக்கின்றாள். சரியாக நான் எப்படி பரம்பொருளை தொழுதேன் என்றால், அதற்கு அம்பாளோட கருணைதான் காரணம், அவள்தான் என் உள்ளத்தை பக்குவப்படுத்தினாள் என்று நமக்கு அழகாக சொல்லுகிறார். அம்மனை அம்மை அறிவை மனோன்மணி செம்மனை செய்து திருமங்கையாய் நிற்கும் இம்மனை செய்த இருநிலை மங்கையும் அம்மனையாகி அமர்ந்து நின்றாளே என்று சொல்லுகின்றார் இல்லையா. அம்மனை முதலான பல்வேறு நிலைகள் அவற்றையெல்லாம் உடையவள் பராசக்தி. இந்த அம்மன் அப்படிங்கிறது ஐகார சாரியை பெற்று அம்மனைன்னு நிக்குது. அடுத்து என்ன சொல்லியாச்சு, செம்மனை செய்து இல்லை, மீதி எல்லாம் அம்பாளுக்கு விழிச்சொற்கள், அம்மை அம்மன் அறிவை மனோன்மணி இதெல்லாம். செம்மையாகிய வீட்டுலகை செய்து ஞான செல்வியாக விளங்குபவள் இம்மனைனா இந்த உடம்பு, இந்த உடலை நமக்கு தந்த இருநில மங்க, இருன பெரியன் அர்த்தம், பெரிய மாயா சக்தியும் அந்த தனுவாகிய உடலுக்கு முதற் காரணமாக அமர்ந்திருந்து அம்மனையாகி அமர்ந்திருந்து அமர்ந்து நின்றாளே அப்படின்ட்டு. இந்த ஆன்மாக்கள் எதற்காக பூமிக்கு வருது, பூமியில இருக்கு, பூமியில இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எதை அடையணும், வீடு வெற்றி அடையணும், அதற்கு ஞான செல்வியாக விளங்கக்கூடிய பராசக்தி அந்த ஆன்மாக்கள் செய்த பிராரத்த கர்மங்களை எல்லாம் நுகர்ந்து மலவாதனை வீடும்படி தனு கரணாதிகளுக்கு மூலமான மாயையாகவும் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையாகிய வீடுங்கிறது முக்தியுலகு வீடு பேரு என்பதை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக, அம்மையும் அத்தனும் அன்புற்றதல்லது, அம்மையும் அத்தனும் யார் அறிவார் என்னை, அம்மையோடு அத்தனும் யானும் உடனிருந்து அம்மையோடு அத்தனை யான் புரிந்தேனே என்று சொல்லுகிறார். அம்மைன்னு சொல்லியாச்சுன்னா யாரு, அம்பாள் தாய் சக்தி. அத்தன் சொல்லியாச்சுன்னா சிவபரம்பொருள் தந்தை. ஆக அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவே அனைத்து உயிர்களும் அந்த அன்புக்குள்ள அடங்கி இருக்கு. அம்மையும் அத்தனும் அன்புற்றது அல்லது என்று சொல்லுகின்றார். இதை யார் அறிவார்கள், இதை யார் இதை யார் என்ன அறிய முடியும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் இடையீடில்லாமல் கருணை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆன்மாக்களுக்கு. இத நான் அவங்க கூடவே இருந்து புரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அவர்கள் ரெண்டு பேரும் கருணை நோக்கோட கனிந்திருக்க நான் அவர்கள் திருமுன்பு அகலாது இருந்து தெளிந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ உலக உயிர்களுக்கெல்லாம் சிவம் ஆதாரம், அவருக்கு சக்தி வந்து அவருக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி, அவருக்கு சிவம் ஆதாரமாக இருக்கிறது என்று எல்லா ஆதார ஆதேயமாக இருந்து காப்பதை நமக்கு இந்த பாடல்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி இருந்ததை நாம் காண்கின்றோம். நமக்கு சித்தியார்லயும், பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார்னு சொல்லக்கூடிய நிலையில, இந்த ஆன்மாக்கள் பிராரத்த கர்மங்களை எல்லாம் நுகர்ந்து மலவாதனை நீங்கி சிவத்தை அடைவார்கள் என்பதை நமக்கு அழகாக அந்த பரஞானம் நமக்கு சித்திக்க வேண்டும் என்றால், அவர்கள் இருவரையும் இந்த உள்ளே உள்ள ஆதாரம், வெளியே இருக்கக்கூடிய நிராதாரம் இதுல எல்லாம், அப்புறம் அதுக்கும் மேல இருக்கக்கூடிய மீதானம் இவற்றில் எல்லாம் வைத்து நாம் வணங்க முயற்சி செய்ய வேண்டும் என்று நமக்கு, ஏன்னா நம்ம வீட்டுல பூஜை ரூம் வெளியில கோயில் இல்லையா, இதைத்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உள்ளேயும் வழிபட வேண்டும், அகபூஜை முக்கியம் என்பதை நமக்கு அழகாக வலியுறுத்தி இருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக, ஏரொளி சக்கரம் என்று ஒரு தலைப்பு. இந்த சக்கரங்கள் எல்லாம் புறத்தே வந்து தாமிரம் போன்ற, அதாவது தாமிரம் அல்லது வெள்ளி அல்லது பித்தளை அந்த தகடுகள்ல ஏற்ற, பொதுவாக தாமிர தகடு, அதையெல்லாம் அகத்தே ஆதாரங்கள்ல இருக்குது. அந்த ஆதார சக்கரங்களை தான் அது நமக்கு அறிவிக்கின்றது. அப்போ இந்த சக்கர பூஜை வந்து அங்கங்கே பீஜங்களையும் அதிதெய்வங்களையும் மந்திரங்களையும் வைத்து தியானிப்பதற்கு உதவுகின்ற புற பூஜை போன்றதுதான். அகபூஜை ஆகிய ஆதார தியானத்தை விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமூல தேவநாதர் அந்த சித்தநாதர் ஆகிய பெருமான் வந்து, மூலாதாரம் முதலான சக்கரங்கள்ல பிருத்திவி முதலான பஞ்சபூத பீஜங்களும் அப்படியே எல்லாம் ஒரே ஒளிமயமாக மேல் நோக்கி வழங்கக்கூடிய காட்சியை உணர்த்த தொடங்குகிறார். அதைத்தான் ஏரொளி என்று கூறுகின்றார். அதோட அர்த்தங்களை எல்லாம் இதுக்கு பின்னால நமக்கு சொல்லி கொண்டே வருகின்றார். ஆக ஒவ்வொரு சக்கரத்தோட இயல்பு, அதோட பீஜம், அக்கரம், அதோட அதிதெய்வதை எல்லாவற்றையும் சொல்லி, பராசக்தி எல்லாவற்றிலும் எப்படி வியாபித்து நிற்கிறாள் என்பதையும் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகின்றார். ஏர் என்ற சொல்லுக்கு எழுச்சி அல்லது அழகு என்பது பொருள். அப்ப ஏரொளி சக்கரம்னா மேல் நோக்கிய ஒளி வடிவான சக்கரம் என்பது பொருள் தருகிறது. சரி, அதிலே ஒரு பல பாடல்கள் இருந்தாலும் அதிலே ஞாலமதாக விரிந்தது சக்கரம், ஞாலமதாயிடும் விந்துவும் நாதமும், ஞாலமதாயிடும் அப்பதி யோசனை, ஞாலமதாக விரிந்ததெழுத்தே அப்படின்னு சொல்றாரு. இந்த சக்கரம் வந்து அனைத்து உலகம், அதாவது ஞாலம் முழுவதும் அனைத்தும் அப்படிங்கிற ஒரு சிறப்பை நமக்கு உணர்த்துகிறார். இந்த சக்கரம் என்ன செய்தாம், உலகமாக விரிந்தது, ஞாலமதாக விரிந்தது சக்கரம், இந்த சக்கரமே உலகமாக விரிந்தது. அடுத்து என்னதான், விந்துவும் ஞானமும் நாதமும் ஞாலமதாயிடும் சொல்லியிருக்க, அதாவது இந்த விந்துவும் நாதமும் அதுக்குள்ள விளங்குது, அதுவும் உலகமாக விரிந்தது. அதுக்குள்ள விளங்கக்கூடிய அந்த இறைவனுடைய சேர்க்கை தான், அதான் ஞாலமதாயிடும் அப்பதி, அந்த இறைவனுடைய சேர்க்கை தான் உலகம் யாவும் இந்த வண்ணம் எழுத்தே உலகமாக விரிந்தது. எல்லாம் பீஜாட்சரம் இருக்கு இல்லையா, அத சொல்றார். ஆக எல்லாமாகவும் உலகமாகவும் இந்த சக்கரம் விரிகிறது. அதற்குள் இருக்கக்கூடிய விந்துவும் நாதமும் உலகமா விரிந்தது. அதற்குள் விளங்கக்கூடிய இறைவனுடைய சேர்க்கையே உலகம்தான். இப்படி அந்த எழுத்தே உலகமாக விரிந்தது என்று நமக்கு உணர்த்துகின்றார். அது மட்டும் இல்லாம விரிந்த எழுத்தது விந்துவும் நாதமும், விரிந்த எழுத்தது சக்கரமாக, விரிந்த எழுத்தது மேல் வரும் பூமி, விரிந்த எழுத்தினில் அப்புறம் அப்பே என்று சொல்லுகின்றார். இந்த விரிந்த எழுத்துங்கிறது விந்துவும் நாதமும் ஆகிய சிவசக்தியிட்ட இருந்துதான். அப்புறம் அதுவே சக்கரமாக, அதுவே பூமியாக, அதுவே நீராக விரிகின்றது. அந்த விந்து வானிலிருந்து பஞ்சபூதங்களும் பௌதீகங்களும் தோன்றுகின்றது என்று உணர்த்துகின்றார். அப்பதுவாக விரிந்தது சக்கரம், அப்பினில் அப்புறம் அவ்வனலாயிடும், அப்பினில் அப்புறம் மாறுதமாய் எழ, அப்பினில் அப்புறம் ஆகாசம் ஆமே என்று உணர்த்துகிறார். நீர் மண்டலமாக விரிந்த சக்கரம், அதற்கப்புறம் அனல் மண்டலமாகுது, அதுக்கப்புறம் காற்று எழ, அதற்கப்புறம் ஆகாசம் ஆகிறது என்று சொல்லுகின்றார். ஆகாச அக்கரமாவது சொல்லிடில் ஆகாச அக்கரத்துள்ளே எழுத்தவை, ஆகாச அவ்வெழுத்தாகி சிவானந்தம் ஆகாச அக்கரமாவது அறிமினே என்று சொல்லுகிறார். இந்த ஆகாச அக்கரத்தால சிவானந்தம் விளையும் என்று சொல்லுகின்றார். இந்த ஆகார அக்கரம் எதுன்னா ஹ என்ற வடமொழி எழுத்து. தமிழ்ல அத அப்படிம்பாங்க. அது ஆகாய பீஜம் என்னதுன்னு பார்த்தோன்னா ஹம் என்று சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக ராசி சக்கரங்கள் அவையெல்லாம் வருகின்றன. நின்றது அண்டமும் நீளும் புவியெல்லாம், நின்ற இவ் அண்டம் நிலைவர கண்டிட, நின்ற இவ் அண்டமும் மூல மலமுக்கும், நின்ற இவ்வண்டம் பலமது விந்துவே என்று சொல்லுகின்ற. விந்துவுடைய காரியம் அண்டம் என்று உணர்த்துகின்றார். இப்படி பௌதியமாக நின்ற அண்டம் வந்து பெரிய உலகம் அனைத்தையும் தன்னகத்தே அடக்கி கொண்டு இருக்கின்றது. இந்த அண்டம்தான் ஆன்மாக்கள் நிலை பெற செய்யக்கூடிய இடம். அதனால இந்த அண்டமானது ஆன்மாக்களுக்கு மூலமலம் போன்றது. இந்த அண்டம் அந்த விந்துவோட விளைவாக நின்றது அப்படின்னு நமக்கு உணர்த்துகிறார். அதாவது பல உலகங்களை தனக்குள் அடக்கி நிற்பது அண்டம். இந்த உயிர்கள் வந்து தன்னுடைய அந்த வினை போகம் இருக்குல்லையே, அந்த கன்ம பொசிப்பின் கால எல்லை வரை நிலை பெற்று இல்லையா, நிலை பெறும்படியாக செய்த இடம் இந்த அண்டம் தான். பரிபாகம் உறக்கூடிய வரையில வலியோட விளங்கி பரிபாகம் உற்ற காலத்துல செயலற்று போகக்கூடிய ஆணவ மனத்தை போன்றது இது. இந்த அண்டத்திற்கு எது வன்மைனா விந்து. விந்துங்கிறது மாயையை குறிக்கும். விந்து சக்திங்கிறது மாயை சக்தி, மாயா சக்தியை உணர்த்துகிறது. வீசம் இரண்டுள நாதத்து எழுவன, வீசமும் ஒன்று விரைந்திடு மேலுள மேலுற, வீசமும் நாதமும் எழுந்துடன் ஒத்த பின் வீசமும் விந்து விரிந்தது காணுமே என்று சொல்லுகின்றார். அதாவது நாதம்ங்கிறது சிவம். இப்போ ஆன்மாக்கள் மீது வைத்த தடையில்லாத கருணையினால சிவம் வந்து குடிலையோட ஒரு பகுதியை கலக்குகிறது. அப்போ நாதமும் பிந்துவும் ஆகிய இரண்டு பீஜங்கள் அதனால் தோன்றின. அந்த இரண்டும் இடியும் மின்னலும் போன்றவை. சிவசூரியனுடைய ஒளி வந்து மாயையில வந்து பொருந்தின உடனே ஒரு துணி உண்டாகுது, அதுதான் நாதம். துணினா சப்தம். இந்த துணியானது ஆகாயத்துல பரவும் போது உண்டாகக்கூடிய வட்ட வடிவம்தான் பிந்து. இந்த நாத பிந்துக்கள் சமமா கூடுனா அது சாதாக்கியம் தோன்றும். அதுதான் சதாசிவம் என்று பெயர் பெறுகிறது. இந்த விந்துவாகிய செயல் மிகுந்து ஞானம் குறைந்தால் மகேஸ்வரம் தோன்றும். அப்ப இது எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்று பீஜமும் பிந்துவாக இவையெல்லாம் தோன்றுகின்றன. சிவத்தால் எழுவனவாகிய பீஜங்கள் இரண்டுளவாம், அப்பீஜத்துள் ஒன்று மேலேறி சொல்ல விரையும் வீசமும் நாதமும் தம்முள் எழுந்து ஒத்தபின் வீசமும் விந்துவுமாக விரிவதை காணுங்கள் என்று கொண்டு கூட்டுனா அந்த பாடலோட பொருள் வந்து நமக்கு புரியும். விரையது விந்து விளைந்தன எல்லாம், விரையது விந்து விளைந்த உயிரும், விரையது விந்து விளைந்த விஞ்ஞானம், விரையது விந்து விளைந்தவன் தாழே என்று சொல்லுகிறார். இந்த பீஜம் சொல்றோம்ல, அந்த பீஜமான விந்துவில் இருந்து விளைந்ததுதான் அனைத்து உலகும், அனைத்து பொருளும். அதான் முதல்ல விளைந்தன எல்லான அனைத்து உலகும், இந்த விளைந்தன உயிரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லா உயிர்களும். அப்புறம் விளைந்த விஞ்ஞானம் சொல்லும் போது ஞானம், சிறந்த ஞானம் எல்லாம் விளைந்தது. அப்புறம் சிவத்து பரசிவத்தோட திருவடியில் இருந்துதான் இவை எல்லாம் தோன்றுகின்றன. அப்ப எல்லாவற்றையும் தோன்ற செய்தது விந்து, அதன் விந்து வந்து இறைவன் திருவடியாகிய திருவடி சக்தி என்பதை நமக்கு இந்த பாடலிலே திருமூல தேவநாயனார் உணர்த்துகின்றார். விளைந்த எழுத்தது விந்துவும் நாதமும், விளைந்த எழுத்தது சக்கரமாக, விளைந்த எழுத்தவை மெய்யினுள் நிற்கும், விளைந்த எழுத்தவை மந்திரம் ஆமே என்று சொல்லுகிறார். அதாவது விந்த நாதங்களோட விளைவு 51 அக்கரங்களாக 6 ஆதாரங்கள்ல உடல்ல அங்கங்கே, உடம்புல 6 ஆதாரங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அங்கங்கே நிற்கின்றன. அவை மாலா மந்திரங்கள் என்று இந்த 51 அக்கரங்களும் அழைக்கப்படுகின்றன. அதெல்லாம் எங்க இருக்கு, நம்ம உடம்புக்குள்ளதான் நிலை பெற்று இருக்கின்றது. யாரை யோசிச்சு பார்த்தோம் பாருங்க, உள்ள ஒரு 6 ஆதாரங்கள், இதுல அங்க சக்கரங்கள், அதுல மாலா மந்திரங்கள் இருக்கின்றன என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தியுள்ளார். மந்திரம் சக்கரமானவை சொல்லிடில் தந்திரத்துள்ளெழு தோன்றேறி வட்டமாம், கந்திரத்துள்ளும் ரேகையில் ஒன்றில்லை, பந்தமதாகும் பிரணவம் உன்னிடே. மந்திரம் சக்கரம் இவைகளை பற்றி கூறும்போது இந்த உள்ளே ஆதாரங்கள்ல எழுந்து காணப்படக்கூடிய அந்த கொள்ளி வட்டம் போல இருக்கும், கண்டத்துல வைகரியாக வைத்து எண்ணுவதாலும் தகடுகள்ல இப்படி ரேகையாக கீறி பார்ப்பதாலும் பயன் ஒன்றும் கிடையாது. இயற்கையே பந்தமாக இருக்கக்கூடிய பிரணவத்தை நாம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த யந்திர மந்திரங்கள் ரேகைகள்ல உச்சரிப்பதுல இல்ல, இந்த ஆதார சக்கரங்கள்ல வைத்து பிரணவம் முதலானவற்றை தியானித்து ஜோதி வடிவாக இறைவனை கண்டு தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கந்தரம்னா கழுத்து, அந்த வைகரி வாக்காகக்கூடிய நிலையை நமக்கு அதுல எடுத்து சொல்லுகிறார். அப்போ மந்திரம் உச்சரிப்பதனாலையும் சக்கரங்கள்ல அந்த ரேகைகளை கீறி, இப்போ இன்றைய காலகட்டத்துல என்ன சக்கரத்தை வச்சு கும்பிடலாம், என்ன மந்திரத்தை வச்சு சொல்லலாம், எல்லாம் சரி. ஆனா ஒரு குருநாதர் மூலம் உபதேச கிரமமா செய்ய வேண்டியதை எல்லாம் அந்த ஒரு அது வந்து ஒரு எளிமையாக அதோட மகத்துவம் தெரியாத அளவுல இன்னைக்கு பிரபலமாகி கொண்டு வருகின்றது. அப்படிலாம் மட்டும் அதை தூக்கி வச்சுட்டு அந்த எந்திரங்களை தூக்கி வச்சு மந்திரம் சொன்னா மட்டும் பயன்லாம் கிடைக்காது, அகமுகமாக தியானம் செய்ய வேண்டும். அதுலயும் பிரணவத்தை நாம் மறக்கவே கூடாது, பிரணவ தியானம் எப்போதும் நமக்கு முக்கியம், அதுதான் நமக்கு நல்ல பலனை தரும் என்று நமக்கு உணர்ந்து இன்னை காலகட்டத்துல இது போன்ற கருத்துக்கள் நிச்சயம் அவசியமாக இருக்கின்றது. உன்னிட்ட வட்டத்தில் ஒத்தெழு மந்திரம், பின்னிட்ட ரேகை பிழைப்பது தான் இல்லை, தன்னிட்டெழுந்த தகைப்பற பின்னிற்க பன்னிட்ட மந்திரம் பார்க்கலும் ஆமேன்னு சொல்றாரு. இப்படி தியானிக்கப்பட்ட பிரணவ வட்டத்துல தியான மாத்திரையாக ஒத்து எழக்கூடிய மந்திரம் பின்னால் அமைக்கக்கூடிய அந்த எந்திர கோடுகளை விட்டு தவறுவது கிடையாது. இப்ப உயிர்கள்ட்ட அனாதியே ஒரு தடை இருக்கிறது, அது என்னது, அஞ்ஞானம். அது நீங்க மந்திர பொருளாகிய பதியை முன்னிட்டு தான் பிற்பட்டு நிக்க தியான பொருளாகிய மந்திர பொருளை, நம்ம தியானிக்கக்கூடிய மந்திர பொருளை நாம் தரிசிக்கலாம். தன் அப்படின்னு சொல்லது ஆன்மாவை குறிக்கிறது. தகைப்புன்னா ஆணவ மலத்தால் விண்டாகிய அஞ்ஞானமாகிய மறைப்பை குறிக்கிறது. இந்த பின் நிற்க அப்படின்னா பசுபோதம் அடங்கி பதிபோதம் முற்பட்டு நிற்கணும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இப்போது நாம் வாழ்த்து பாடலை பாடலாம். வேதல் நூல் துறைகள் வாழி, விலங்கு நற்றவங்கள் வாழி, நீதமாகமங்கள் வாழி, நீதமா மகங்கள் வாழி, நீதி நூல் வல்லோர் வாழி, மோத விண்ணுலகு வாழி, புனரிசூல் உலகம் எங்கும் மாதம் மும்மாறி பெய்து வன்மையோடு இனிது வாழி என்ற வாழ்த்து பாடலை கூறி நமக்கு ஆதார ஆதாயங்களை பற்றியும் இந்த ஏரொளி சக்கரத்தை பற்றியும் மிக அழகாக உணர்த்திய குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாள்தோறும் எழில்ஞான பூஜையிலே நம்மை சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த பொழுதினை நல்ல பொழுதாக சிவப்பொழுதாக கழிக்கும் பொருட்டு நாள்தோறும் இதனை நேரில் கண்டு உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி. திரும்பலாம்.